Thank you for those, excuse me, for those
இந்த அருமையான செய்திகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான இசைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் மிகவும் அற்புதமான இளம் பெண்கள். பிரசிடென்ட் மான்சன் இந்த கடைசி பாடலில் செலுத்திய கண்ணீர்களை நீங்கள் பார்க்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் இருந்தார்கள். அது இருந்தது. அவர்கள் உங்களை நேசிக்கிறார். அவர்கள் உங்களை கண்டிப்பாக நேசிக்கிறார். எனது அன்பான சகோதரிகளே, அன்பான நண்பர்களே, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் இந்த கான்ஃபரன்ஸ் சென்டரில் மீண்டும் நாம் ஒன்று சேர்ந்து நமது தீர்க்கதரிசி தாமஸ் எஸ் மான்சனை ஆதரிக்க ஒன்று சேர்வதில். பிரசிடென்ட் மான்சன், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், ஆதரிக்கிறோம். நீங்களும் இந்த சபையின் சகோதரிகளை நேசிக்கிறீர்கள் என்று தெரிகிறோம். சகோதரிகளே, உங்களை நான் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களை என்னால் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்னுடைய பாட்டியும் என்னுடைய தாயும் சபையை பற்றி அறிந்து கொள்ள வந்து காண அழைக்கப்பட்டவர்களில் முதன்மையானவர்கள். முதல் முறையாக பார்த்தபோதே காதல் வயப்பட்ட என்னுடைய அன்பான மனைவி ஹாரியத் அங்கே இருக்கிறார். புற்றுநோயால் தன்னுடைய கணவனை இழந்த உடனேயே சபையில் சேர்ந்த ஹாரியத்தின் தாய் என்னுடைய சகோதரி, என்னுடைய மகள், என்னுடைய பேத்தி, என்னுடைய கொள்ளு பேத்தி. இந்த தனிப்பட்ட அனைவரும் எனக்கு நேர்மறையான செல்வாக்காய் இருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் என் வாழ்க்கையில் ஒரு சூரிய ஒளியாய் இருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனிதனாய் இருக்கவும், ஒரு புரிந்து கொள்கிற சபை தலைவராய் இருக்கவும் அவர்கள் என்னை ஊக்குவிக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் என் வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாயிருக்கும். ஒருவேளை எது என்னை அதிகமாக தாழ்மையடைய செய்கிறது என்றால், உங்களை போன்ற விசுவாசமுள்ள பெண்களின் திறன்கள், திறமைகள், புத்திசாலித்தனங்களின் மூலமாக சபை முழுவதும் கோடிக்கணக்கான முறைகள் அதே செல்வாக்கு பின்பற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதே. இப்போது உங்களில் சிலர் இத்தகைய அதிக புகழுக்கு தகுதியில்லாதவர்களாக உணரலாம். மற்றவர்களிடத்தில் ஒரு அர்த்தமுள்ள செல்வாக்கு நீங்கள் பொருட்டில்லாதவர்களாக நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை சில சமயங்களில் பயத்தின் சந்தேகத்துடன் நீங்கள் போராடி கொண்டிருப்பதால் விசுவாசத்தின் ஒரு பெண்ணாக கூட நீங்கள் உங்களை கருதாமல் இருக்கலாம். இந்த வகையில் எப்போதாவது உணர்கிற, ஒருவேளை எப்போது அல்லது எப்போதாவது உணர்கிற நம் எல்லோரையும் சேர்த்து யாருடனாவது இன்று நான் பேச விரும்புகிறேன். விசுவாசத்தை பற்றியும், அது என்னவென்பதை பற்றியும், அது என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதையும் பற்றியும், நமது வாழ்க்கையில் விசுவாசத்தின் வல்லமையை உயிரூட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். விசுவாசம் என்பது நாம் நம்புகிற ஒன்றை பற்றி நாம் பலமான திட நம்பிக்கையாகவும், அது திட நம்பிக்கை நாம் செய்ய முடியாதிருக்கிற காரியங்களை நாம் செய்வதற்கு நம்மை ஊக்குவிக்கிற ஒன்றாக மிக வல்லமையான ஒன்று. நாம் நம்புகிற ஒன்றில் நிச்சயமாய் இருத்தலும், நாம் பார்க்காத ஒன்றில் உறுதியாயிருக்கலுமே விசுவாசம். நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு இது அர்த்தமுள்ளதாய் இருக்கும் போது, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது எப்போதுமே குழப்பமாயிருக்கிறது. அவர்கள் பார்க்க முடியாத ஒன்றை பற்றி எப்படி ஒருவர் நிச்சயமாயிருக்க முடியும் என தங்களில் தலைகளை ஆட்டி கேட்கிறார்கள். அவர்களுக்கு மதம் பகுத்தறிவானதல்ல என்பது நிச்சயம். அவர்கள் புரிந்து கொள்ள தவறுவது என்னவென்றால், கண்களால் பார்க்க முடியாதவற்றை பார்க்க அதிக வழிகள் இருப்பது என்பதுதான். கைகளை விட உணர்வதற்கு அதிக வழிகள் இருக்கின்றன. நம் காதுகளால் கேட்பதை விட கேட்பதற்கு அதிக வழிகள் இருக்கின்றன. அவளுடைய பாட்டியுடன் வெளியில் நடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு இளம் பெண்ணின் அனுபவத்தை போன்றது இது. பறவைகளின் பாடல் அந்த இளம் பெண்ணுக்கு மகிமை அளித்ததாயிருக்கும். ஒவ்வொரு ஒலியையும் அவள் தன் பாட்டிக்கு சுட்டி காட்டுகிறாள். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கிறீர்களா என அந்த சிறுமி மீண்டும் மீண்டும் கேட்கிறாள். ஆனால் அந்த பாட்டிக்கு காது சரியாக கேட்காததால் அந்த சத்தத்தை அவரால் கேட்க முடியவில்லை. இறுதியாக பாட்டி முழங்கால் போட்டு சொன்னார், மன்னித்து விடுமா பாட்டிக்கு சரியாக காது கேட்காது. எரிச்சலடைந்த அந்த இளம்பெண் தன்னுடைய பாட்டியின் முகத்தை தன் கரங்களில் ஏந்தி சொன்னால், பாட்டி கூர்ந்து கேளுங்கள், நம்பிக்கையுள்ள நம்பிக்கையற்ற இருவருக்கும் இந்த கதையில் பாடங்கள் இருக்கின்றன. நம்மால் கேட்க முடியாததால் அங்கு கேட்பதற்கு ஒன்றும் இல்லை என்பது அர்த்தமாகாது. ஒரே செய்தியை இருவர் கேட்கலாம், அல்லது வேதத்தின் ஒரே வசனத்தை இருவர் படிக்கலாம். ஒருவர் பரிசுத்தாவியின் பிரசனத்தை உணரலாம், மற்றொரு உணராதிருக்கலாம். எப்படியாயினும் நமக்கு அன்பானவர்கள் பரிசுத்த ஆவியின் குரலை கேட்கிற அந்த பரந்த நித்திய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான அழகின் அனுபவத்தை பெற கூர்ந்து கேளுங்கள் என அவர்களுக்கு கூறுதல் அதிக உதவிகரமான வழியாயிருக்காது. ஒருவேளை வித்தியாசமாக கேளுங்கள் என்பது விசுவாசத்தை அதிகரிக்க வேண்டுபவருக்கு சிறந்த புத்திமதியாயிருக்கலாம். நமது காதுகளுக்கல்ல, நமது ஆவியுடன் பேசுகிற சத்தத்தை கேட்க நாடும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை ஊக்குவிக்கிறான். ஜென்மசுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என அவன் போதித்தான். அல்லது இருதயத்தின் மூலமாக மட்டுமே ஒருவன் தெளிவாக பார்க்கிறான். அத்தியாவசியமான எதுவும் கண்ணுக்கு புலப்படாததாயிருக்கும் என செயிண்ட் எக்ஸ்பீரியஸ் லிட்டில் பிரின்ஸ் வார்த்தைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆவிக்குரிய காரியங்களில் விசுவாசத்தை அதிகரிப்பது சில நேரங்களில் எளிதாயில்லாமல் இருக்கலாம். ஆனால் முயற்சி செய்வது நல்லது, ஏனென்றால் நமது வாழ்க்கையின் விசுவாசத்தின் வல்லமை மகத்துவமாயிருக்கலாம். விசுவாசத்தினாலே உலகங்கள் உருவாக்கப்பட்டன, தண்ணீர்கள் பிரிந்து போயின, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பாட்டப்பட்டார்கள், மலைகள் அவற்றின் இடங்களிலிருந்து பெயர்ந்து போயின என தேவன் நமக்கு போதிக்கிறது. இருந்தும் விசுவாசம் அவ்வளவு வல்லமையுள்ளதாயிருந்தால் ஒரு உண்மையுள்ள ஜபத்திற்கு நான் பதிலை பெற முடியவில்லை. ஒரு கடல் பிரிவதோ ஒரு மலை பெயர்ந்து போவதோ எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னுடைய வியாதி குணமாக வேண்டும், அல்லது என்னுடைய பெற்றோர் ஒருவரையொருவர் மன்னிக்க வேண்டும், அல்லது என்னுடைய நித்திய துணை பூங்கொத்தை ஒரு கையிலும் நிச்சயதார்த்த மோதிரத்தை மறு கையிலும் வைத்திருப்பது என்னுடைய வாசல் கதவில் நின்றிருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் ஏன் அதை அடைய முடியவில்லை என சிலர் கேட்கலாம். விசுவாசம் வல்லமையானது, வழக்கமாக அது அற்புதமாக பலனளிக்கிறது. ஆனால் நமது விசுவாசம் எவ்வளவு அதிகமாயிருந்தாலும் இரண்டு காரியங்களை விசுவாசத்தால் செய்ய முடியாது. ஒருவருக்காக மற்றொருவரின் சுயாதீனத்தை அது மீற முடியாது. அவளுடைய வழி தவறி போன மகள் கிறிஸ்துவண்டை திரும்ப வேண்டும் என அநேக ஆண்டுகள் ஒரு பெண் ஜெபித்து அவளுடைய ஜபங்கள் பதிலளிக்கப்படாமல் போனதாக தோன்றியதென ஊக்கமிழந்தால் தங்களுடைய வழிகளுக்காக மனந்திரும்பிய மற்ற கெட்டுப்போன பிள்ளைகளின் கதைகளை கேட்கும்போது விசேஷமாக இந்த வேதனை தருவதாக இருக்கிறது. ஜபங்களின் ஒரு குறைபாடோ அல்லது விசுவாசின் குறைவாவோ பிரச்சனை அல்ல. நமது பரலோக பிதாவும் கூட இது வேதனையானது என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் பாதையை தேர்ந்தெடுக்க அவர் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டார். அந்நித்தியத்திற்கு முந்தைய உலகத்தில் அவரை பின்பற்ற வேண்டுமென அவர் தனது பிள்ளைகளை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த சரீர வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் போது எவ்வளவு குறைவாக நம்மை அவர் கட்டாயப்படுத்துவார். தேவன் அழைத்து அறிவித்திருக்கிறார், அன்புடன் உணர்த்துதலுடனும் ஊக்கத்துடனும் களைப்படையாமல் நம்மை தேவன் அணுகுவார். ஆனால் நமது நித்திய வளர்ச்சிக்கான அவரது மகத்தான திட்டத்தை குலைக்கும் அதை தேவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டார். தேவன் மீதான நமது விருப்பத்தை விசுவாசம் கட்டாயப்படுத்தாதென்பது இரண்டாவது காரியம். எவ்வளவு சரியாக இருக்கிறோம் என நாம் நினைப்பதையும் அல்லது எவ்வளவு சிரத்தையாக நாம் ஜெபிப்பதையும் பொருட்படுத்தாதது நமது விருப்பங்களை பூர்த்தி செய்ய அவரை நாம் கட்டாயப்படுத்த முடியாது. மாம்சத்தில் ஒரு முள் என பவுல் அழுக்கிற அவனுடைய தனிப்பட்ட உபத்திரத்திலிருந்து நிவாரணம் பெற அநேக முறைகள் கர்த்தரிடம் வேண்டிய அவனது அனுபவத்தை கருத்தில் கொள்ளவும். ஆனால் அது தேவனின் சித்தம் அல்ல. இறுதியாக அவனது உபத்திரவம் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருந்ததென அவன் உணர்ந்து அவன் நம்பிக்கையாயிருந்த அவனது ஜபங்களுக்கு பதிலளிக்கப்படாதிருந்ததற்காக தேவனுக்கு அவன் நன்றி செலுத்தினான். இல்லை, விசுவாசத்தின் நோக்கம் தேவனின் சித்தத்தை மாற்றுவதற்காக அல்ல, ஆனால் தேவனின் சித்தத்தை செயல்படுத்த நம்மை ஆற்றல் படுத்தவே. விசுவாசம் என்பது நம்பிக்கை. நாம் பார்க்க முடியாததை தேவன் பார்க்கிறார், நாம் அறிய முடியாததை அவர் அறிகிறார் என்பதே அந்த நம்பிக்கை. சில நேரங்களில் நமது சொந்த பார்வையும் தீர்மானமும் போதாது. எனக்கு முன்னால் ஒரு சில அடிகளையே பார்க்க முடிகிற ஒரு நெருக்கமான பனிமூட்டம் அல்லது மேகங்களிடையே நான் பறக்க வேண்டிய போது ஒரு விமானியாக இதை நான் கற்றுக்கொண்டேன். நான் எங்கே இருந்தேன், நான் எங்கே முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்பதை எனக்கு கூறிய கருவிகளையே நான் நம்ப வேண்டியிருந்தது. விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வந்த குரலையே நான் கேட்க வேண்டியிருந்தது. எனக்கிருந்த தகவலை விட மிக சரியான தகவலை கொண்டிருந்தது யாரோ ஒருவரின் வழி நடத்துதலையே நான் பின்பற்ற வேண்டியதாயிருந்தது. நான் பார்க்க முடியாத யாரோ ஒருவர் நான் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டியதிருந்தது. யாரோ ஒருவர் நான் பார்க்க முடியாததை பார்க்கிறார். என்னுடைய இடத்திற்கு நான் பாதுகாப்பாய் வந்து சேருவதற்கு நான் நம்பிக்கை வைத்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது தேவனின் ஞானத்தில் நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமல்ல, ஆனால் அவரின் அன்பில் கூட நம்பிக்கை வைத்திருப்பதுவே. அவர் செய்கிற ஒவ்வொன்றும், அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், சில நேரங்களில் மறுக்கிற ஆசீர்வாதமும் நமது நித்திய சந்தோஷத்திற்காகவே என்பதில் தேவன் நம்மை பரிபூர்ணமாக நேசிக்கிறார் என்பதை நம்புவதே அதன் அர்த்தம். ஏன் சில காரியங்கள் நடக்கிற அல்லது ஏன் சில ஜபங்கள் பதிலளிக்கப்படுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இறுதியாக எல்லாவற்றிற்கும் அர்த்தம் இருக்கிறது என்பதை இத்தகைய விசுவாசத்துடன் நாம் அறிகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறது என்பது அறிந்திருக்கிறோம். எல்லாமுமே சரியாக செய்யப்பட்டிருக்கின்றன, எல்லாமுமே நன்றாயிருக்கும். பதில்கள் வருமென நாம் நம்பிக்கையாயிருக்கலாம், பதில்களுடன் நாம் திருப்தியாயிருக்கலாம் என்பதில் நாம் நம்பிக்கையாயிருக்கலாம் என்பது மட்டுமல்ல, கிருபையால், இறுக்கத்தால், தாராளத்தால், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் நமது பரலோக பிதாவின் அன்பால் நாம் களிப்படைவோம். அதுவரை எப்போதும் நமது விசுவாசத்தை அதிகரிக்க நாடிக்கொண்டு நம்மிடமுள்ள விசுவாசத்துடன் நாம் நடப்போம். சில நேரங்களில் இது ஒரு எளிதான தேடுதலாயிருக்காது. பொறுமலை இல்லாதவர்களுக்கு, பொறுப்பில்லாதவர்களுக்கு அல்லது கவனம் இல்லாதவர்களுக்கு விசுவாசம் பிடிபடாததாக காணப்படலாம். எளிதாக ஊக்கமளிப்பவர்களுக்கு அல்லது கவனம் இழப்பவர்களுக்கு இதை அனுபவிப்பது கடினம். தாழ்மையுள்ளவர்களுக்கு, சிரத்தையுள்ளவர்களுக்கு, நிலைத்திருப்பவர்களுக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசின் கிரயத்தை செலுத்துபவர்களுக்கு இது வருகிறது. ஒரு சில மனமாற்றத்தின் ஞானங்களே இருந்த ஐரோப்பாவின் ஒரு பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த இரண்டு இளம் ஊழியக்காரர்களின் அனுபவத்தில் இந்த சத்தியம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்தது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணவில்லை என நினைக்கிறவர்களுக்கு இது புரிந்து கொள்ளப்படுவதாயிருக்கும் என நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஊழியக்காரர்களுக்கு விசுவாசம் இருந்தது. அது பணியாற்ற அவர்கள் ஊக்குவித்தது. யாருமே அவர்களுடைய செய்திக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அதற்கு அவர்களுடைய சாதாரணமான முயற்சியே காரணம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. நன்றாக பராமரிக்கப்பட்டிருந்த ஒரு 4-மாடி கட்டிடத்தை அணுக ஒரு நாள் அவர்கள் உணர்ந்தார்கள். முதல் மாடியில் ஆரம்பித்து ஒவ்வொரு கதவையும் அவர்கள் தட்டி இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சபையின் மறுஸ்தாபிதத்தின் அவர்களுடைய சுருக்கமான செய்தியை வழங்கினார்கள். முதல் மாடியில் யாருமே அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. நாம் முயற்சித்தோம், இங்கே நிறுத்தி கொள்ளலவோம், மற்றொரு கட்டிடத்திற்கு நாம் போய் முயற்சிப்போம் என சொல்வது எவ்வளவு எளிதாயிருந்திருக்கும். ஆனால் இந்த 2 ஊழியக்காரர்களும் தங்கள் பணிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். 2 மாடியில் ஒவ்வொரு கதவையும் அவர்கள் தட்டினார்கள். மீண்டும் யாருமே செவி கொடுக்கவில்லை. 3 மாடியிலும் அதே நிலைமை. 4 மாடியின் கடைசி கதவை தட்டும் வரை 4 மாடியிலும் அதே நிலைமை. கதவு திறக்கப்பட்ட போது ஒரு இளம் பெண் அவர்களை பார்த்து புன்முறுவல் செய்து அவளுடைய தாயுடன் பேசும் வரை அவர்கள் காத்திருக்க சொன்னாள். 36 வயதான அவளது தாய் சமீபத்தில் தனது கணவனை இழந்து போனாள். மார்மன் ஊழியக்காரர்களுடன் பேச மனமில்லாமல் அவர்கள் அனுப்பிவிடும்படி அவள் சொன்னாள். ஆனால் மகள் அவள் தாயிடம் வேண்டிக் கொண்டாள், இந்த வாலிபர்களே மிக நல்லவர்கள், சில நிமிடங்களே அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என அவள் சொன்னாள். வேண்டா விருப்பாக தாய் ஒப்புக்கொண்டாள். ஊழியக்காரர்கள் தங்களுடைய செய்தியை வழங்கி மார்மன் புத்தகத்தை படிக்க சொல்லி அந்த புத்தகத்தை தாயிடம் கொடுத்தனர். அவர்கள் போன பின்பு குறைந்தது சில பக்கங்களையாவது படிக்கலாம் என தாய் தீர்மானித்தாள். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே முழு புத்தகத்தையே அவள் படித்து முடித்தாள். விரைவிலேயே இந்த அருமையான ஒரு பெற்றோரை கொண்ட குடும்பம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட்டில் உள்ள உள்ளூர் கிளையில் அந்த சிறிய குடும்பம் பங்கேற்ற போது ஒரு உளம் உதவிக்காரர் அந்த மகளின் அழகை கவனித்து இந்த ஊழியக்காரர்கள் மிக பெரிய பணியை செய்கிறார்களோ என தனக்குள் நினைத்து கொண்டான். இந்த இளம் உதவிக்காரனின் பெயர் டீட்டர் எஃப் ஹுக்டாஃப். ஊழியக்காரர்களின் செய்தியை கேட்க தனது தாயுடன் வேண்டிக் கொண்ட அந்த சுந்தரமான இளம்பெண் ஹாரியத் என்ற அழகான பெயரை கொண்டிருந்தார். இப்போது அவர் என்னுடைய பயணங்களில் என்னுடன் பயணித்து உலகம் முழுவதிலும் அவரை சந்திப்பவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவர்களாய் உள்ளார். சுவிசேஷத்தின் மீது உள்ள அன்பு மற்றும் அவருடைய பிரகாசிக்கும் ஆளுமையின் மூலமாக அநேகரின் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்தார். உண்மையிலேயே அவர் என்னுடைய வாழ்க்கையின் சூரியொளி. முதல் மாடியிலேயே நிறுத்தாத அந்த 2 ஊழியக்காரர்களுக்காக எத்தனை முறை நன்றியுள்ள இருதயத்தை நான் உயர்த்திருப்பேன். அவர்களுடைய விசுவாசத்திற்காகவும் பணிக்காகவும் எத்தனை முறை என் இருதயம் பாராட்ட அணுகியிருக்கிறது. 4 மாடியின் கடைசி கதவு வரை போன அவர்களுக்கு நான் எத்தனை முறை நன்றி செலுத்தி இருக்கிறேன். நிலைத்திருக்கும் விசுவாசத்திற்கான நமது தேடுதலில் கடவுளிடம் அவரது நோக்கம் முடனும் இணைக்கும் நமது தாகத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூறுவோமாக. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு கதவு அல்லது 2 கதவை, ஒரு மாடி அல்லது 2 மாடி கதவுகளை தட்டிவிட்டு விட்டுவிடுவோமா, அல்லது 4 மாடியை அடைந்த கடைசி கதவை தட்டும் வரை நாம் தேடுவோமா? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார். ஆனால் வழக்கமாக அந்த பலன் முதல் கதவுக்கு பின்னால் இருப்பதில்லை. ஆகவே தட்டி கொண்டே இருங்கள், விட்டுவிடாதீங்கள். சகோதரிகளே, உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். விசுவாசத்தை பிரயோகிங்கள். நீதியில் நடங்கள். இதை நீங்கள் செய்தால் 4 மாடி வரை, கடைசி கதவு வரை செய்தால் நீங்கள் நாடுகிற ஞானத்தை நீங்கள் அடைவீர்கள் என நான் வாக்களிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தை காண்பீர்கள். ஒரு நாள் நீங்கள் ஒளியால் நிரப்பப்பட்டு அந்த ஒளி சரியான நாள் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அன்பான சகோதரிகளே, தேவன் இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஆதரிக்கிறார், அவர் உங்களை புரிந்து கொள்கிறார். உங்கள் இருதயத்தின் அமைதியான வேண்டுதல்களை அவர் அறிவார். அவர் உங்களை விட்டுவிடவில்லை, அவர் உங்களை கைவிடவில்லை. இந்த உணர்வான சத்தியங்களை உங்கள் இருதயத்திலும் மனதிலும் உணரும்படியாக ஒவ்வொருவருக்கும் இது எனது சாட்சியாகவும் அப்போஸ்தல ஆசீர்வாதமாயிருக்கிறது. விசுவாசத்தில் ஜீவித்திருங்கள் என் நண்பர்களே, என் சகோதரிகளே. மேலும் ஆண்டவராகிய நமது கடவுள் உங்களை 1000 மடங்காக அதிபரிப்பார். வாக்களித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார். இது தேவனுடைய பணியாயிருக்கிறது என்று என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய திட நம்பிக்கையையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை நமது நேசமுள்ள இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் சாட்சியளிக்கிறேன். ஆமேன்.